உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, விடுகதை என்றால் விரும்பாதவர்களே யாரும் இருக்க முடியாது. சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே பிடித்த ஒரு விஷயம் விடுகதை சொல்லி விடை கேட்பது. அது போன்ற ஒரு சுவையான நிகழ்ச்சியை இப்போது கேட்கலாம். விடுகதையுடன் அந்த விடைக்குரிய சிறு விளக்கங்களையும் கொடுக்கின்றார் நமது பல்கலைக்கழகத்தின் விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் ஆர். விஜயராகவன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்போமா?
இப்போ இந்த தோட்டக்கலை பயிர்களில் சில விடுகதைகளை கேட்க போகிறோம். அதுக்காக நம்ம பண்ணையில் நம்ம கிராமத்தில் நல்ல விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள பெண்மணி இங்கே இருக்காங்க, அவங்க விடுகதைகளுக்கு பதில் சொல்லுவாங்களான்னு பார்க்கலாம். முதல் விடுகதை, ஏமா நான் விடுகதை கேட்பேன், நீங்கள் அதுக்கு தகுந்த உங்களுக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க.
சரிங்க சார்.
விடுகதை ஒன்று, மனமும் அழகும் இருந்தாலும் முள்ளுக்கு சொந்தக்காரி அவள் யார்?
எல்லாருக்குமே தெரியுமே சார், அது ரோஜா தானே.
கரெக்டா சொன்னீங்க, ரோஜா. அனைவருடைய மனதையும் கவர்ந்த ரோஜா மலர் சிறந்த மருத்துவ குணம் உடையது. எட்வர்ட் ரோஜா மற்றும் ஆந்திரா சிகப்பு ரோஜா ரகங்கள் இந்த வணிக ரீதியாக பயிர் செய்வதற்கு மிகவும் ஏற்றவை. இதை தவிர கலப்பு இன ரகங்களில் இளஞ்சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, ஆரஞ்சு நிறங்களில் பூக்கும் ரகங்களையும் பயிர் செய்யலாம். அக்டோபர் மாதத்துல கவாத்து செய்ய வேண்டும். முந்தைய ஆண்டில் 50% வளர்ந்த தண்டுகளை வெட்டிவிட வேண்டும். மேலும் காய்ந்த, நோயுற்ற, பூச்சி தாக்கப்பட்ட கிளைகள் மற்றும் குறுக்காக வளர்ந்த கிளைகளையும் வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். வெட்டிய தண்டு பகுதிகளை பாதுகாக்க இந்த போர்டோ பசை அல்லது வைட்டலான் பசையுடன் கார்பரில் 50% நனையும் தூள் கலந்து தடவி விட வேண்டும். ரோஜா செடிகளுக்கு இந்த உப்பு நீர் பாய்ச்சினால் செடிகள் நாளடைவில் காய்ஞ்சு போயிடும். எனவே உப்பு நீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது விடுகதைக்கு வர்றோம். மஞ்சள் சட்டை மாப்பிள்ள மனமணக்கிறார் வீட்டுல, அவர் யாருங்க?
எலுமிச்சம்பழம் சார்.
என்ன எல்லாத்துக்கும் பட்டு பட்டுன்னு சொல்லிடுறீங்க,
காமனான கேள்வியில தானே சார் கேக்குறீங்க.
இந்த எலுமிச்சையில தொழில்நுட்பத்தை ரொம்ப கவனமா பாக்கணும். எலுமிச்சையில காய் பிடிப்பு அதிகமாவதுக்கு 2,4-D மருந்தினை 20 PPM அடர்த்தியில பூக்கும் தருணத்திலும், காய்கள் உதிராமல் இருக்க NAA மருந்தை 30 PPM என்ற விகிதத்திலும் கலந்து காய்கள் இந்த கோழி கொண்டு விளையாடுறமில்ல அந்த அளவு இருக்கும் போது தெளித்து விட வேண்டும். மூணாவது விடுகதை கொஞ்சம் பெருசா இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க.
சரிங்க சார்.
வெள்ளி மலையில் விதையூன்றி விராலி மலையில் கொடி வளர்ந்து தஞ்சாவூர்ல பிஞ்சு விட்டு தலைவாசலில் காய் பறிப்போம், அது என்ன காய்?
எங்க ஊர்ல அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க சார்.
இந்த பூசணி, பரங்கி இனப்பயிர்களில ஆண் பெண் பூக்கள் தனித்தனியாக உருவாவதால் எல்லா பூக்களுமே காய்ப்பதில்லை. எனவே ஒரு கொடியின் அல்லது ஒரு பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டுள்ள பயிரின் மகசூல் பெண் பூக்களின் எண்ணிக்கையை பொறுத்தே அமையும். பயிர்களில் தோன்றும் பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க எத்தரல் என்ற பயிர் ஊக்கியை 40 லிட்டர் தண்ணீரில் 2.5 மில்லி லிட்டர் மருந்து என்ற விகிதத்தில் கலந்து விதைத்த சுமார் 20 நாட்களில் தெளித்து விட வேண்டும். அடுத்த விடுகதை, காசு போல் இலை இருக்கும் கவரிமான் பூ பூக்கும், தின்ன காய் காய்க்கும், தின்னாத பழம் வளர்க்கும், அது என்னங்க?
முருங்கையா சார்.
கரெக்டா சொன்னீங்க. இந்த செடி முருங்கை கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லா வகை மண்ணிலும் வளரும். இருந்தாலும் இந்த மணல் கலந்த செம்மண் பூமி அல்லது கரிசல் பூமியில நன்றாக வளரும். இந்த மண்ணின் கார அமிலத்தன்மை 6-7 இருக்க வேண்டும். ஒரு ஹெக்டேருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும். இந்த செடி முருங்கை செடிகள் 1 மீட்டர் உயரம் வளர்ந்தவுடன் இந்த நுனியை கிள்ளிவிட வேண்டும். ஏன்னா பக்க கிளைகள் அதிகமாக தோன்றும். இவ்வாறு செய்வதனால் தனிப்பயிராக முருங்கை சாகுபடி செய்யும் போது ஊடுபயிராக தக்காளி, வெண்டை, தட்டப்பயிறு போன்ற குறுகிய கால பயிர்களையும் பயிர் செய்து லாபம் அடையலாம். முருங்கை 1 வருடம் கழித்து காய்ப்பு முடிந்த பிறகு செடிகளை இந்த தர மட்டத்திலிருந்து சுமார் 1 மீட்டர் உயரத்தில் வெட்டிவிட வேண்டும். இதனால புதிய குருத்துக்கள் வளர்ந்து மீண்டும் 5 மாதங்களிலே காய்க்க தொடங்கும். கடைசியா ஒரு வீடு கதை. நீங்க மாடு எருதெல்லாம் வச்சிருக்கீங்களா வீட்டுல?
இருக்குங்க சார்.
இருக்கா?
இருக்குங்க சார்.
செவளை எருது பிடிக்க போனால் கொக்கி எருது குத்த வருது.
அதுதான் சார் கொஞ்சம் தெரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க சார்.
இந்த செவளை எருது பிடிக்க போனா கொக்கி எருது குத்த வருது.
இழந்தேன்னு நினைக்கிறேன் சார்.
முள்ளு இருக்கிறது, கரெக்டா சொன்னீங்க. உம்ரான், கோலா, பனாரசி, கைத்தளி ஆகியவை சீமை இலந்தை ரகங்களாகும். இந்த இலந்தை பெயரிட இரு மண்பாட்டு செம்மண் நிலங்கள் மிகவும் உகந்தவை. இலந்தையை இந்த ஒவ்வொரு நிலங்களிலும் வறட்சி பகுதிகளிலும் பயிரிடலாம். மொட்டு கட்டப்பட்ட செடிகளின் மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம். இலந்தையிலே ஆணிவேர் விரைவாக தோன்றுவதால் வேர்ச்செடி விதைகளை குழிகளில் நேரடியாக விதைத்து பின்பு வேர்ச்செடி விதைகளை குழிக்கு 2 அல்லது 3 வீதம் 3 சென்டிமீட்டர் ஆழத்திலே ஊன்ற வேண்டும். இந்த விதைத்த 90 நாட்களில் நாற்றுகள் மொட்டு கட்டுவதற்கு தயாராகிவிடும். விருப்பமான ரகங்களில் 1 ஆண்டு முதிர்ச்சியுள்ள குச்சியிலிருந்து திரட்சியான மொக்குகளை தேர்வு செய்து வேர்ச்செடிகளிலே மூடி மொட்டு கட்டும் முறை மூலம் மொட்டு கட்ட வேண்டும். இந்த மாதிரி விடுகதைகள் கேட்டீங்க. கிராமங்களில் நிறைய விடுகதைகள் புழக்கத்தில் இருக்கும். அது விடுகதைகளை ஒரு சொல்ல ஆரம்பிச்சு பதில் சொல்ல ஆரம்பிச்சாவே ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அந்த மகிழ்ச்சியான அனுபவத்தோடு ஒவ்வொரு விடுகதைக்கும் அறிவியல் ரீதியான ஒரு தொழில்நுட்பத்தையும் நாம செய்யணும். அதை செஞ்சு நம்ம விவசாயத்துல நல்ல பலன் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.
நானும் ஏதோ விடுகதை நினைச்சுதான் சார் வந்தேன். சார் நல்ல பயனுள்ள பல கருத்துக்களை, தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க சார்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.